செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குறள், சீர்கிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறைந்தவர். கூடா நட்பு அதிகாரத்தில் வரும் முதல் குறளில் இதற்கான விளக்கம் என்னன்னா, மனதால் ஒன்று கூடாமல் புறத்தை, அதாவது வெளியில நண்பர்களைப் போல நடிப்பவரது நட்பானது கேடு இழைப்பதற்கு ஏற்ற வாய்ப்புகள் இடம் இருக்கும் பொழுது இரும்பு துண்டு ரெண்டா வெட்டுவதற்கு துணையாக அமையும் பட்டடை கல் போன்றதாகும் அந்த சீரியவனுடைய நட்பு என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்துல அடுத்த குறள், பல நல்ல கற்ற கிடைக்கும் மனம் நல்லார் ஆகுதல் மாணார்க்கு அரிது. இதற்கான விளக்கமா என்ன சொல்றாருன்னா, நல்லவனாகிய நூல்கள் பற்பல கற்றறிந்த போதிலும் உள்ளன்பால் மாட்சி அடையாதவர்கள் மனம் திருந்தி நல்லவர்களாக ஆகுதல் என்பது மிகவும் அரிதான செயலே என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெரிந்த பாடல் தெரியாத தகவல். ஒரு ஒரு புது வருஷத்துக்கும் நமக்கு ஒரு கனவு இருக்கும், இந்த வருஷத்துல இதை பண்ணணும் இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஒரே ஒரு மாறாத கனவு பாடல்னா இது மட்டுமே, படித்து வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கான கனவு பாடல் இது. சொர்க்கம் படத்திலிருந்து பொன்மகள் வந்தாள். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், பாடலை பாடியவர்கள் எம் எஸ் ஐயா அவர்கள். இந்த பாடலுக்கு ஸ்டைலிஷாவும் ஸ்வேகாவும் நடித்து கொடுத்த செவாலியே சிவாஜி அவர்கள். இந்த பாடல்ல வந்து வேலை கிடைக்காத இளைஞனுடைய கனவு பாடல்னு சொன்னேன் இல்லையா, அதனால பாடல் முழுவதுமே பணம் கொட்டி கிடக்குற மாதிரியான அமைப்பில் இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கும். அப்ப கவர்மெண்ட்ல கேட்டு நம்ம இதுக்கு தேவையான நோட்டை அச்சடிச்சுக்கலாம்னு சொல்லி படத்தின் தயாரிப்பாளர் சொல்ல, மற்றொருவர் இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, அந்த அளவுக்கு கவர்மெண்ட் எல்லாம் நமக்கு ஒத்துக்க மாட்டாங்க, நாம நிஜமான பணத்தை தான் உபயோகப்படுத்தணும்னு, நிஜமான பணமான 100 ரூபாய் 50 ரூபாய் இந்த மாதிரி நோட்டுகளை பாடல் முழுவதும் சிதற விட்டதாகவும், சில யார் அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு இதை பாதுகாத்துக்கிறதுக்காக, இந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காக பக்கத்திலே ஒருத்தர் நியமிக்கப்பட்டான்னு பேராசிரியர் கோபா ஞானசம்பந்தம் அவர்கள் தன்னுடைய ஒரு பேட்டியில இந்த பாடலின் நினைவலைகளை பகிர்ந்துகிட்டு இருக்காரு. கவிஞர் தன் எண்ணத்தை வார்த்தையில் கொட்ட நடிகரோ அது தன் எண்ணம் என எண்ணி அந்த எண்ணத்திற்கு உரு கொடுத்து உயிரோட்டமாய் பாடுவது போல பாடி மனதில மகிழ்ச்சியை விளைவிக்கிறார். சொர்க்கம் எங்கிருந்தோ வந்தாள் ரெண்டு படமும் 1970 ஒரே நாள்ல வெளிவந்து 100 நாட்கள் ஓடின. ஒரே நாள்ல ரெண்டு படத்தை வெளியிடுற பேராண்மை சிவாஜிக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. எந்த நேரத்துல கேட்டாலும் நம்மளை நிமிர்ந்து உட்கார வச்சு டன் கணக்குல எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பாடல் ஆலங்குடி சோமு அவர்களின் அற்புதமான வரிகள். 50 வருஷம் கடந்தாலும் அப்படியே மனசுல நிக்குது பொன்மகள் வந்தாள். இந்த புது வருஷத்துல இன்னொரு முறை நமது இளைஞர்கள் இந்த கனவை காணலாமா?
பொன்மகள் வந்தாய் பொருள் கோடி தந்தாய் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அம்பிகை. பொன்மகள் வந்தாய் பொருள் கோடி தந்தாய் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக நிலத்தில் பெற்றிக்கும் நினைப்பை விதைக்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் சிட்டிக்கும் நினைப்பை விதைக்கும்
இலக்கியவாதிகளை தேர்வு செய்து விருது வழங்கி வரும் கொல்கத்தாவை சேர்ந்த இலக்கிய அமைப்பான பாரதிய பாஷா பரிஷத் அமைப்பு இந்தியாவின் பெருமைக்குரிய விருதுகளில் ஒன்றான பாரதிய பாஷா விருதை சென்ற வாரம் எஸ் ராமகிருஷ்ணா அவருக்கு அறிவித்துள்ளது. நிச்சயம் உலகின் எழுத்துக்கான அத்தனை தலைசிறந்த விருதுக்கும் தகுதியானவர் அவர்தான். வானத்தில் என்ன நடந்தாலும் பறவைகள் வானத்தை பார்த்து அச்சப்படுத்துவதில்லை. அந்த வானத்தில் இருந்துதான் பெருமழை பெய்கிறது, அந்த வானத்தில் இருந்துதான் புயல் அடிக்கிறது. ஆனாலும் அந்த வானத்தை பார்த்து பறவைகளுக்கும் பறக்க வேண்டும் என்ற எண்ணம் எழத்தான் செய்கிறது. ஆனால் எல்லா பறவைகளுக்குமே அது பறவையாக இருந்தாலும் அவை பறப்பதற்கான தூரம் முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது. என் ஊர் காகம் ஒருபோதும் கடல் கடந்து போய்விடாது. என்னுடைய புறா 3 வீதிகளுக்குள் மட்டுமே பறக்கும். என்னுடைய குருவிகள் என்னுடைய வீதியினையே தாண்டாது. ஆனால் என் ஊருக்கு வரக்கூடிய கழுகு என் ஊரின் கழுகு அல்ல. ஒரு எழுத்தாளனாக நானும் ஒரு கழுகாகவே இருக்க விரும்புகின்றேன். மிக உயரமான தூரத்துக்கு பறக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த ஒட்டுமொத்த உலகையே ஒரு கழுகின் கண் கொண்டு பார்க்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். சாகித்ய விருது பெற்ற எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் வார்த்தைகள் இது. உனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் யாருன்னு யாராவது கேட்டா ஒரு கணம் கூட யோசிக்காம அடுத்த நொடிய சுஜாதா என்பேன். சமகால எழுத்தாளர்களில் மிகவும் பிடித்தவர் யார் என்றால் சற்றும் யோசிக்காமல் இஸ்ரா என்பேன். படித்து சுவைத்து சிந்தித்து கிரகித்து ரசித்து அனுபவிக்க வைக்கும் எழுத்துக்கள் இஸ்ரா உடையது. எப்படி சுஜாதாவின் புத்தகங்களை எத்தனை தடவை படித்தாலும் புதிதாக படிப்பது போலவே அத்தனை சுவாரஸ்யமாக இருக்குமோ, அதே போலத்தான் எஸ் ராமகிருஷ்ணனின் எழுத்துக்களும் எத்தனை தடவை படித்தாலும் சலிக்காது. இஸ்ராவின் எந்த புத்தகத்தை வாசிக்க எடுத்தாலும் கூடவே ஒரு ஹைலைட்டிங் பேனாவையும் வைத்துக் கொண்டு பரீட்சைக்கு நோட்ஸ் எடுப்பது போலதான் படிப்பேன். இவ்வளவு பொக்கிஷங்கள் புதைந்திருக்கும் வார்த்தைகளில் இத்தனை ஜாலம் காட்ட முடியுமா என்று வியக்க வைக்கும். செகாவின் மீது பனி பெய்கிறது. 18 நூற்றாண்டின் மழை, கோடுகள் இல்லாத வரைபடம், கிருகிரு வானம், தேசந்தரி, நகுலன், வீட்டில் யாருமில்லை, கேள்விக்குறி, கதாவிலாசம், எழுத்தலை நகரம், ஆலசின் அற்புத உலகம், துணை எழுத்து என நான் மீண்டும் மீண்டும் படித்து ரசித்து வியந்த இஸ்ராவின் நூல்கள் ஏராளம். எமர்சனையும் அழகிரிசாமியையும் ஹென்றி லார்சனையும் தஸ்தவஸ்கியையும் மட்டுமல்ல, நான் மேலோட்டமாக மட்டுமே அறிந்து வைத்திருந்த கரிசல் இலக்கியத்தையும் ரஷ்ய இலக்கியத்தையும் கூட எனக்கு ஆழமாக புரிய வைத்தவர் இஸ்ராதான். கதை சொல்வது ஒரு கலை என்றால் இஸ்ரா அதில் ஒரு தேர்ந்த கலைஞன். அவர் எழுத்துக்கு சற்றும் சுவாரஸ்யத்தில் குறைவில்லாததே அவர் பேச்சும் நேர்காணல்களும் உரையாடல்களும். ஒரு மனிதன் பேசுவதை மணிக்கணக்காக கேட்க முடியும் என்றால் நிச்சயம் அது அவர் உரைதான். அவர் உரையாடல்கள் கேட்டு முடிக்கும் போது ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தை படித்து முடித்த திருப்தி மனதுக்குள் அனிச்சையாக எழும். அந்த அளவுக்கு அற்புதமான பேச்சுக்கும் சொந்தக்காரர் யேசுரா. அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் போல் அவர் அத்தனை உரைகளிலும் தமிழும் அழகும் அறிவும் சுவைப்பட பொங்கும். உண்மையிலேயே நிறைய படித்த, நிறைய பயணப்பட்ட, நிறைய பக்குவப்பட்ட ஒரு பரிபூரண நிறை கொடுத்தால் மட்டுமே இது சாத்தியம். மனித உணர்வுகளின் நுட்பமான அடுக்குகளை தனது எழுத்துக்களால் துல்லியமாக படம் பிடித்து வாசகர்களின் இதயங்களை தொடும் மாயத்தை நிகழ்த்தும் ஆற்றல் படைத்த மிகச்சிறு எழுத்தாளர்களே யேசுரா. தனித்துவமானவர். அவர் விசிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள், குழந்தைகளுக்கான புத்தகங்கள், கட்டுரைகள் அனைத்துமே தமிழ் இலக்கியத்தின் செழுமையை ஒரு புதிய உயரத்துக்கு எடுத்துச் சென்று கொண்டே இருக்கின்றன. சுஜாதா, நகுலன், ஆதவன், ஜெயகாந்தன், அசோகமித்ரன், புதுமைப்பித்தன் என நேசிக்கும் பல எழுத்தாளர்கள் இன்றவர்கள் எழுத்து வழியாக மட்டுமே நம்முடன் வாழ்கிறார்கள். ஆனால் எஸ் ராமகிருஷ்ணன் போன்ற அற்புதமான ஒரு எழுத்தாளன் வாழும் சம காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்ற உணர்வே பெருமை தருகிறது. ஏப்ரல் 13 தனது 59வது அகவையில் காலெடுத்து வைத்து வைக்கும் யேசுரா நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தமிழ் இலக்கியத்திற்கு மேலும் பல படைப்புகளை தந்து தமிழை நம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல ஈசன் துணை நிற்கட்டும். ஒரு கழுகு போல உயர உயர பறந்து மொத்த உலகின் அத்தனை சுவாரஸ்யங்களையும் எழுத்தில் வடிக்கட்டும்.
பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். அண்மையில் ஒரு இசை விமர்சகர் அந்த படத்தினுடைய பாடல்களை பற்றி விமர்சனம் செய்ய பொழுது, டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் வெள்ளிக்கிணம் தன் பாடலில் காதலன் காதலியாக குழைந்து பாடியிருப்பார். அதே படத்தில் வருகின்ற அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே பாடலை ஒரு வயதானவர் எப்படி பாடியிருப்பாரோ அதை போலவே பாடியிருப்பார். அடுத்து என் கேள்விக்கு பதில் என்கின்ற ஒரு பாடலை இளம் வயது சிவகுமார் பாடியது போலவே பாடியிருப்பார். இப்படி ஒரே பாடலில் ஒரே பாடகர் பலவித அந்த மாடுலேஷன் கொடுத்த ஒரு சிறப்பு டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கே உண்டு. ஒரு அரை நூற்றாண்டு காலம் தமிழர்களுடைய ஒவ்வொரு வீட்டிலும் வாசற்படியிலும் தினந்தோறும் ஒரு தேன் குடம் தந்து போன ஒரு தந்தர்வன் டி எம் சவுந்தரராஜன். அவர் காண கிடைக்காத ஒரு காண வியப்பு. அப்பர் முதல் அருணகிரிநாதர் வரை, மருதகாசி முதல் வாலி வரை, தண்ணீர் குடம் உடைவது முதல் தண்ணீர் குடம் உடைப்பது வரை பாடி கொடுத்த பாட்டு குயில். இசை கூட்டிய இன்றமிழை, அழுதும் தொழுதும் குழைந்தும் குழைத்தும் கனிந்தும் கனன்றும் துணிந்தும் பணிந்தும் ஓதி ஓதி ஓங்கி உலகளந்த உத்தம பாடகன். ஆடிய தொட்டில்கள் தூங்கியதற்கும் அரசு கட்டில்கள் மாறியதற்கும் சவுந்தரராஜன் குரலுக்கு பகிர முடியாத ஒரு பங்கிருக்கிறது. சவுந்தரராஜனின் ஆரையங்கள நாக்கு அரை நூற்றாண்டு காற்றை கட்டி போட்ட கயிறானது. சங்கத்து மதுரையிலேயே பிறந்து சங்கராபரணி பாகவதரிடம் இசையோட்டம் பெற்று குருநாத கோயில் திரு பஜனை மடத்தில் கெஞ்சி கெஞ்சி வாய்ப்பு பெற்று பாடத் தொடங்கிய பொழுது, பரவாயில்லையே பையன் பாட்டு பாகவதர் மாதிரியே இருக்கே என்று ஆங்காங்கே கேட்ட அசரீரியில் ஜென்மமே செலுத்த போனது சிறுவன் சவுந்தரராஜனுக்கு. எவர் பாட்டு தமிழ்நாட்டை பைத்தியமாக அடித்திருக்கிறதோ, சவுந்தரராஜன் எவரை தன் இசையாசான் என்று எண்ணி பயின்றாரோ அவர். அந்த பாகவதர் மதுரையில் மாமா அழகிரிசாமி இல்லத்தில் எழுந்தருளியிருக்கிறார் என்று சவுந்தரராஜன் ஓடிச் சென்று கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். ஆண்களும் காதலிக்கும் ஒரு அழகனை. அவர் பாடிய பாட்டை அவர் முன்னே பாடுகிறார். என்னோடு வந்து விடுகிறாயா என்கிறார் இசையரசர். இல்லை, யோசிக்க வேண்டும் என்கிறார் இளவரசர். அந்த ஒற்றை முடிவுதான் டி எம் சவுந்தரராஜனை சங்கீத அரசனாக்கியது. தியாகராஜ பாகவதரோடு சென்றிருந்தார், அவருடைய தனித்துவம் கிட்டி இருக்காது. ஆனால் அந்த தனித்துவம் அடைவதற்கு இசையரசன் பட்ட பாடு எழுத முடியாதது. இந்த சமூகம் வாய்ப்பு தராது, ஆனால் உன்னை திறமையை நிரூபித்து காட்டு என்று வன்முறை செய்யும். நீர்நிலை காட்டாது, ஆனால் நீச்சல் எடுத்து காட்டு என்று நிர்பந்திக்கும். பானையாவதற்கு முன்னால் மிதிபடும் களிமண் மாதிரி எல்லா வெற்றிகளும் அவமானங்களும் காலில் மிதிபட்டு வந்தவைதான். சென்னை சென்ட்ரல் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் முகாமிட்டு வாய்ப்பு தேடிய வயதில் பி யு சின்னப்பாவிற்கு பீடி வாங்கி கொடுத்ததையும், இயக்குனர் சுந்தர்ராவ் மனைவிக்கு மாவரைத்து கொடுத்ததையும், காற்றினிலே வரும் கீதம் புகழ் எஸ் வி வெங்கட்ராமன் வீட்டுக்கு கோவாலபுரத்தில் காய்கறிகள் வாங்கி தந்து வந்ததையும் ஒரு மகா கலைஞன் ஒருபோதும் மறைந்ததில்லை. தானும் பாகவதர் ஆக வேண்டும் என்ற கலை மையலின் காரணமாக 28/3/1946 தன்னுடைய திருமண அழைப்பதிலேயே சுமத்ராவுக்கும் சவுந்தரராஜ பாகவதருக்கும் என்று அச்சடித்திருந்தார் சவுந்தரராஜன். கிருஷ்ண விஜயத்தில் ஒரு பாட்டு வாய்ப்பு கட்டியது. ராதை நீனை விட்டு போகாதே என்ற பல்லவியை பாகவதர் முன்னாலே பாட முயன்றார் சவுந்தரராஜன். ஆனால் இரண்டரை கட்டையில் பாடிய போது பாட்டுக்குள் பாகவதர் வாசம் அடிக்கவில்லை. அதனால் அவர் மீண்டும் 5 கட்டைக்கு பாடி குருநாதரை கொண்டு வந்து விட்டார். படத்தில் இடம்பெற்ற முதல் பாட்டு இசைத்தட்டில் இடம்பெறாததால் அவர் திரையரங்கை தாண்டி தெருவின் காதுகளில் விடவே இல்லை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மாடர்ன் தியேட்டர்ஸிலிருந்து அடைப்பு வந்தது. ஒலிபெருக்கி முன்னே நின்று உபகாரம் செய்வதற்கே என்று உச்சதானத்தில் ஓங்கி துவங்கினால் இந்த பாடகரின் குரல் பிசிரடிக்கிறது என்று ஓரங்கட்ட பார்த்தார்கள். ஒளிப்பதிவார் அந்த பிசர் கூட சங்கீதத்தில் ஒரு அழகுதானே என்று காப்பாற்றி கரை சேர்த்தார் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன். மீண்டும் இடைவெளி, மீண்டும் வாய்ப்பு தேடல். ஒருவன் எழுவதையும் விழுவதையும் விதி செய்கிறது சமூகம், ஆனால் அதை இயக்கினால் எங்க என்கிறது விஞ்ஞானம். கண்ணுக்கு தெரியாத காரண காரிய சேர்மானங்கள் மனிதனுடைய காய்களை நகர்த்துகின்றன. 8 பாட்டு மொத்தம் 2000 தருகிறோம், பாட முடியுமா என்று திருச்சி லோகதனரை கேட்கிறது அருணா பிலிம்ஸ் அலுவலகம். இந்த அற்ப தொகைக்கு நான் பாடமாட்டேன். சொற்ப தொகை பாட வேண்டுமென்றால் மதுரை பையனை, ஒருவனை புதிதாக வந்திருக்கின்றான், அவனை பாட வையுங்கள் என்று கலைகர்வம் காட்டுகிறார் திருச்சி லோகநாதன். அவ்வளவுதான், திறந்தன திரையிசையின் கதவும் இசையின் கதவும். தூக்கு தூக்கியின் பாடல்களை கேட்டு ஒளிப்பதிவு கூடம் தலை சுற்றி போனது. படப்பிடிப்பின் இடைவெளியில் பாடல்களை கேட்க வந்த நடிகர் திலகம், இவர்தான் இனி எனக்கு எல்லா பாட்டும் என்று சொல்லிவிட்டு போனார். படம் தலை தெறிக்க ஓடியது. ஏறாத மலைதனிலே ஏறி நின்ற சவுந்தரராஜனை எம்ஜிஆரின் உளவு செவிகள் கவனிக்க தவறியதில்லை. ஞாபகத்தின் தோள்களில் சுமந்திருந்த சவுந்தரராஜனை எம் எஸ் சுப்பையா நாயுடுவுடன் இறக்கி வைத்தார் எம்ஜிஆர். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என்ற பாடலில் அந்த ஆலாபனையிலேயே ஆகாயம் அதிர்கிறது. திரையுலகத்தையும் திராவிடர் உலகத்தையும் எம்ஜிஆரின் எதிர்காலத்தையும் தீர்மானிப்பதற்கான திருப்பள்ளி எழுச்சி சவுந்தரராஜனால் இப்படித்தான் சம்பவித்தது. 1952 முதல் 58 வரையிலான 7 ஆண்டுகள் தமிழ் துறையாளரகம் மறைமாற்றிய காலங்கள் பழையன கழிந்து புதியன புகுந்து புதுமைகள் பொழிந்து கால் நூற்றாண்டு காலம் பயணத்தின் கலையூட்டம் பெற்ற காலம் அது. மலைக்கல்லன், குலேபாகவாளி, மதுரை வீரன், தாய்க்கு பின் தாரம், மகாதேவி, நாடோடி மன்னன் போன்ற 7 படங்களுக்கு எம்ஜிஆருக்கு ஏணியை தந்தனர். தூக்கு தூக்கி, நான் பெற்ற செல்வம், அம்பிகாபதி, தங்கமலை ரகசியம், உத்தமபுத்திரன், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற படங்கள் சிவாஜிக்கு சிறகடித்தன. இந்த 2 பேரும் உச்சம் தொடுவதற்கு தன் உயிர் கொடுத்து காற்றை ஊதி கொடுத்தார் சவுந்தரராஜன். சிதம்பரம் ஜெயராமன், திருச்சி லோகநாதன், சீர்காழி கோவிந்தராஜன், ஏ எம் ராஜா, கண்டசாலா, பி பி சீனிவாஸ் என்ற பல பாடகர்களுக்கு நாற்காலி கொடுத்த எம்ஜிஆரும் சிவாஜியும் சவுந்தரராஜன் மட்டும் ஒரே சிம்மாசனம் போட்டு உட்கார வைத்தார்கள். 1960 வரைக்கும் சவுந்தரராஜனை பிடித்திருந்த பாகவதர் பைத்தியம் கலையவே இல்லை. பாடலின் எங்கேனும் ஒரு இடத்தில் பாகவதரின் கையெழுத்தில்லாமல் கலை செய்ய முடியவில்லை. சவுந்தரராஜன் குரலில் ஓடிய பாகவதர் இழையை விஸ்வநாதன் தான் துணிந்து துடைத்திருந்தார். பாவ மன்னிப்பிற்கு பிறகு பாகவதர் கழிந்த சவுந்தரராஜனை பாட்டுலகம் கண்டது. அதுவரை இல்லாத ஒரு இளமை அவருடைய குரலில் குடியேறியது. காதலிக்கும் ஓடையிலும் கல்யாண மேடையிலும் தூளிகள் ஆடையிலும் தூக்கிச் செல்லும் பாடையிலும் தமிழர் வாழ்வே என்பது சவுந்தரராஜன் ஆதிக்கம் ஆரம்பித்தது. கண்ணதாசன் தமிழ்கொடி பறந்தது. 1960களில் பாவரிசை படங்களில் சிவாஜிக்கும் தாவரிசை படங்களில் எம்ஜிஆருக்கும் தானின்றி ஒருவர் இல்லை என்ற தவிர்க்க முடியாத பாடகரானார். ஒரு பாடலை பாடும்பொழுது தனக்குள் இருந்த நடிகன், மனிதன், கலைஞன், காதலன், தகப்பன், சகோதரன் என்ற எல்லோரையும் தேவைப்பட்ட அளவுக்கு எழுப்பிக் கொள்ளும் திறமை சவுந்தரராஜனுக்கு மட்டுமே கிடைத்த ஒரு தனி வரம். அண்ணன் காட்டிய வழியம்மா, ஏன் பிறந்தாய் மகனே போன்ற பாடல்களில் உள்ளார்ந்த கதறல், அச்சம் என்பது மனமேடா என்ற பாடலில் காட்டப்படும் வீரம், வீடு வரை உறவு பாடலில் வெளிப்படும் சித்தர் உடைய ஞானம், பாவாடை யானையில் பார்த்த உருவமா என்ற பாடலில் காண கிடைக்கும் காதற் கசிவு, சவுந்தரராஜன் உயரத்துக்கு பாடினால் நான் செத்து விடுவேன் என்று முகமது ரஃபியை மூச்சிறைக்க உள்ளடக்கிய தூங்காதே தம்பி தூங்காதே, நாடோடி மன்னன் பாடலில் உச்ச துணி, வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது என்ற பாடலில் வீசிய இனமான தணல், சிந்தனை செய் மனமே என்ற பாடலில் தியாக திளைப்பு, நான் ஆணையிட்டால் என்ற எங்க வீட்டு பாடலில் எங்க வீட்டு பிள்ளை பாடலில் அரசியல் ஆவேசம், யார் அந்த நிலவு என்ற பாடலில் உள்ளடங்கிய உரையாடல், ஓடும் மேகங்களே என்ற பாடலில் சில்லிட்டு கிடக்கும் சிங்கார துயரம் எல்லாம் சவுந்தரராஜனின் காற்றில் எழுதிய கல்வெட்டுகள். தாவற்ற பெருங்கலைவர் பெருஞ்சல சவுந்தரராஜன் தனக்கு பட்டாடை நெய்வதற்கூட கூர்ஜலத்திலிருந்து சௌராஷ்டிர மக்களை கொண்டு வந்து கோயிலை சுற்றி குடியமர்த்தினார் மன்னன் திருமலை நாயக்கன். அவர்கள் நெய்த பட்டாடையை மன்னன் அணிந்து கொண்டான். அதே சமூகத்தைச் சேர்ந்த TMS தயாரித்த பட்டாடையை தமிழ்தாய் தரித்துக் கொண்டான்.
என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில், உன் பார்வைக்கு என்ன பொருள், மணமாலைக்கு என்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி, என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில், உன் பார்வைக்கு என்ன பொருள், மணமாலைக்கு என்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி,
பூவையர் உள்ளத்தில் இந்த மௌனம் சம்மதமே, பூவையர் உள்ளத்தில் இந்த மௌனம் சம்மதமே, சம்மதம் என்றே
வரவேண்டும் நல்ல துணை, தர வேண்டும் வாழ்வுதனை.
ஆடை போடும் பொன்மையிலே அன்பெனும் பள்ளியிலே புது மாணவி ஆனவளே அன்பெனும் பள்ளியிலே புது மாணவி ஆனவளே விழித்தானே சொல்லித்தரும் மனம் தானே எழுதி வரும் ஒரு நாளில் பழகிவிடும் உடல் தானே துள்ளி விழும் என் கேள்விக்கென்ன பதில் என் கேள்விக்கென்ன பதில் உன் பார்வைக்கென்ன பொருள் மணமாலைக்கென்ன வழி உன் மௌனம் என்ன மொழி உண்டானால் இந்த ரகசியம்
புரியாதோ
அலை போலே குழல் அசைய
சிலை போல நடை பயில
வளையோசை இசை கொடுக்க
என்
கேள்விக்கென்ன பதில் உன் பார்வைக்கென்ன பொருள்
மணமாலை கொண்டு வரும்
திருநாளும் என்று வரும்
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
17 ஏப்ரல் உலக ஹைக்கு கவிதை தினம். நம்ம திருவள்ளுவர் 2 வரிகளில் நறுக்குன்னு நான் எத்தனையோ விஷயங்களை சொன்ன மாதிரி இந்த ஜப்பானிய ஹைக்கு கவிதை 4 வரிகளில் அற்புதமான ஜாலம் காட்டுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய தொன்மைமிகு செம்மொழித்த தமிழ் வளமையுடன் காலம் காலமாய் பொழிவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. 7 இசை நாடகம் என முத்தமிழில் மொழியின் பரிணாமத்தை காலமெல்லாம் கண்டும் கேட்டும் படித்தும் உணர்ந்தும் மகிழ்வெய்தும் உலகின் கோடான கோடி தமிழ் நெஞ்சங்கள் கவிதைகள் வழிமொழியின் அடர்த்தியை அன்றாடம் உள்வாங்கி வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. 1919 அக்டோபர் 16 சுதேசமித்ரன் இதழில் ஜப்பானிய கவிதை என்னும் 2 பக்க அளவிலான சிறு கட்டுரையை முதன் முதலில் மகாகவி பாரதியார் தமிழில் வெளியிட்டதுதான் தமிழ் ஹைக்கு பற்றிய முதல் அறிமுகம். தொடர்ந்து தமிழில் 100க்கணக்கான ஹைக்கு நூல்களும் ஆய்வுக் கட்டுரைகளும் சிற்றிதழ்களும் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளும் இன்று வரை தடம் பதித்து வருகின்றன. கணையாழி தனது 1966 ஜனவரி இதழில் சுஜாதா அவர்கள் மொழிபெயர்த்த ஜப்பானிய ஹைக்கு கவிதைகளை வெளியிட்டது. பின்பு சி மணி, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஆகியோர் ஹைக்கு கவிதைகளை முன்னோடி தமிழ் இதழ்களில் எழுதி வெளியிட்டனர். 84 ஆகஸ்டில் அமுத பாரதி அவர்கள் புள்ளிப்பூக்கள் என்னும் தனது ஹைக்கு நூலை வெளியிட்டார். இதுவே தமிழில் வெளிவந்த முதல் ஹைக்கு நூலாகும். இந்த வரிசையில் முருகேஷ், நிர்மலா சுரேஷ், மித்ரா, சுஜாதா, ஈரோடு தமிழன்பன், அறிவுமதி, நா முத்துக்குமார் போன்றோர் தமிழில் சிறந்த ஹைக்கு கவிதைகளை எழுதியும் ஆய்வு செய்தும் வந்துள்ளனர். கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தியே இன்று இலக்கியம் சமைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. பெருகி வரும் அதிநவீன அறிவியல் உலகில் இளைஞர்கள் தனது வாழ்நாளை இயந்திர உலகில் பணயம் வைக்கின்றனர். அவர்கள் தேநீர் அருந்தும் நேரம் பயண நேரங்களில் ஹைக்கு கவிதைகள் மற்றும் துளிப்பாக்களையே விரும்பி படிக்கின்றனர். ஜப்பானிய விரிப்படி 5-7-5 கொண்டது என்றாலும் தமிழில் வார்த்தை சுருக்கமும் வியப்பையும் அதிர்வையும் வெளிப்படுத்தும் ஹைக்கு கவிதைகளே பலராலும் எழுதப்படுகின்றன. ஜப்பானிய இலக்கண வரம்புகளை உடைத்திருந்து எழுதப்பட்ட பல தமிழ் ஹைக்கு கவிதைகள் காலத்தை வெல்லும் ஹைக்கு கவிதைகளாக விளங்குகின்றன. 3 வரியை சமூக அவலங்களை நறுக்கு திருத்தார் போல கூறுகின்ற ஹைக்கு கவிதைகள் பன்முக பொருளோடு மண் சார்ந்த அவலங்களை கூறுவதில் வலிமை மிக்க படைப்பாக உள்ளன. ஏழ்மை தாண்டவமாடும் இல்லங்களில் வருவாயை மிஞ்சும் எதிர்பாரா செலவுகளின் போதே தந்தையின் கண்ணில் படுவது மனைவியின் கழுத்திலும் காதிலும் உள்ள தங்க நகைகள்தான். இவற்றையும் தாண்டி சில நேரங்களில் தாலியும் அடகு வைக்கப்படுகிறது. இந்த சூழலை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் கவிஞர் தரிசனப்பிரியன். அடகு வைக்க முடியுமா? அம்மாவின் காதில் துடைப்பக்குச்சி. இப்படியே ஏழ்மையின் பிடியை சிக்கித் தவிக்கும் ஏழைகள் கொண்டாட வேண்டிய பாரம்பரிய விழாக்களை கூட நிறைவேற்ற முடியாத சிக்கித் தவிக்கிறார்கள். பருவத்தே பூ பெய்திய மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா எளிமையாக கூட செய்ய முடியாத தவிக்கும் ஒரு தாயின் மனநிலைமையை அப்படியே நம் கண்முன் நிறுத்துகிறது இந்த கவிதை. அடுத்த வேளை சமையலுக்கு ஏதுமில்லை, சமைந்தாள் மகள். முதிர் கன்னிகளின் அவல நிலை வாழ்க்கையை எழுதாத ஹைக்கு கவிஞர்களே இல்லை எனலாம். ஒரு முதிர் கன்னியின் மனநிலை குமுறும் எரிமலையாய் எப்போதும் மனவெளியில் கிடந்து புகைந்து கொண்டே இருக்கும். இதனையே எவரும் திறக்க முன்வராத சிலை முதிர்கண்ணி. மனவரை மெதுவாய் பெருக்குகிறாள் முதிர்கண்ணி. இந்த இரண்டு ஹைக்கு கவிதைகள் நம் மனதில் தடம் பதித்து செல்கின்றன. ஹைக்கு ஒரு கால கண்ணாடியாக விளங்குகிறது. சமூக அவலங்களின் சித்தரிப்பை அவ்வப்போது வரலாற்றின் பக்கங்களுக்கு ஒரு குறியீடாய் வழிகாட்டி செல்கின்றன. அடிக்க அடிக்க அதிரும் பறை தலைமுறை கோபம். கருத்த பெண் புகுந்தகம் வந்தாள் கலர் டிவியோடு. இந்த ஹைக்கு சென்றியூ என நகைச்சுவையாக கொள்ளுதல் கூடாது. வரதட்சணை கொடுமையை அப்பட்டமாக படம் பிடித்து காட்டுகிறது. சமுதாய அவலத்தின் உச்சத்தில் கணவனை இழந்த கைம்பெண்களின் வாழ்வு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. விதவைக்கு சொத்தில் பாகம், மல்லிகை தோட்டம். இந்த மூன்று வரியை படித்தவர்கள் மீண்டெழ வேண்டும் மூடத்தனத்து பிடியிலிருந்து. சமூக அவலங்களை ஏராளமான ஹைக்கு கவிஞர்கள் அன்றாடம் சமூக வலைத்தளங்களிலும் வார மாத காலாண்டு இதழ்களிலும் எழுதி வருகின்றனர்.
நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூரணி கல்யாணம் சுந்தரம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.
அந்த நான் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, அந்த நான் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே.